Prabhupada, 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 Jaya 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 Prabhupada, Shri Sri Radha Krishna Gopa Gopa Shama Kunda Radha Kadi Giri Govardhan Ki Jai Shri Vrindavan Dham Ki Jai Navadvip Dham Ki Jai Ganga Jamuna Tulsi Bhakti Devi Ki Jai Gopi Vaishnava Vrinda Ki Jai Samaveta Bhakta Vrinda Ki Jai Gopi Premanandi All glories to some of the devotees, all glories to some of the devotees, all glories to some of the devotees, all glories to Shri Guru and Shri Guranga, glories to Shri Prabhupada. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Namo Vishnu Padaya Krishna Prasadaya Bhutale Shrimati Bhaktivedanta Swami Niti Namane Namaste Saraswati Devi Gauravani Prasadane Nirvishesha Shunyavadi Pashacharesha Charane Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Shri Vasudhi Gaur Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 from Srimad Bhagavatam 7 chapter 6 verse 2 Yatahi Purushasyeha Vishno Parupasarpanam Yadesha Sarva Bhutanam Priya Atmeshvara Suhrat.
In order that he, indeed, Purushasya, of a living entity, Iha, here, Vishnu, of Lord Vishnu, Padupasarpanam, approaching the lotus feet, yet, because, Esha, this, Sarva Bhutanam, of all living entities, Priya, the dear one, Atmeshwara, the master of the soul, Suhrit, best well-wisher and friend. Translation, the human form of life affords one a chance to return home back to Godhead. Therefore, every living entity, especially in the human form of life, must engage in devotional service to the lotus feet of Lord Vishnu. This devotional service is natural because Lord Vishnu, the Supreme Personality of Godhead, is the most beloved, the master of the soul, the well-wisher of all other living beings. So you transmit? Oh, in the book. Purport, the Lord says in Bhagavad Gita, Bhoktaram Yagatapasam Sarvaloka Maheshwaram Suradam Sarvabhutanam Gyatvamam Shantam Richati. The sages, knowing me as the ultimate purpose of all sacrifices and austerities, the Supreme Lord of all planets and demigods, and the benefactor and well-wisher of all living entities, attain peace from the pangs of material miseries. Similarly, simply by understanding these three facts, the Supreme Lord Vishnu is the proprietor of the entire creation, that he is the best well-wishing friend of living entities, he is the supreme enjoyer of everything, one becomes peaceful and happy. For this transcendental happiness, the living entity has wandered throughout the universe in different forms of life in different planetary systems, but because he has forgotten his intimate relationship with Vishnu, he has merely suffered life after life. Therefore, the educational system in the human form of life should be so perfect that one will understand his intimate relationship with God or Vishnu. Every living entity has an intimate relationship with God. One should therefore glorify the Lord in the adoration of Shantarasa, or revive his eternal relationship with Vishnu as a servant in Dasyarasa, a friend in Sakyarasa, a parent in Vatsalyarasa, or conjugal lover in Madhuryarasa. All these relationships are on the platform of love. Vishnu is the center of love for everyone, and therefore the duty of everyone is to engage in the loving service of the Lord. As stated by the Supreme Personality of Godhead, Yesha Maham, Priya Atma Sutascha Saka Guru Sushada Daiva Mishtam. In any form of life, we are related with Vishnu, who is the most beloved, the Super Soul, the Son, the Friend, and Guru. Our eternal relationship with God can be revived in the human form of life. And that should be the goal of education, indeed. That is the perfection of life and perfection of education.
மொழிபெயர்ப்பு மனித பிறப்பானது ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லும் வாய்ப்பை அளிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனித உருவை பெற்றவர்கள், பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் பக்தி தொண்டாற்ற வேண்டும். பரம புருஷராகிய பகவான் விஷ்ணு அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக பிரியமானவரும் உயிருக்குயிரான பரமாத்மாவும் உற்ற நண்பரும் ஆவார். ஆகவே இந்த பக்தி தொண்டு இயற்கையானதாகும். பொருளுரை: பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதும் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி பிருச்சதி. எல்லா யக்னங்களுக்கும் தவங்களுக்கும் இறுதி லட்சியமாகவும், எல்லா கிரகங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் பரம ஈஸ்வரனாகவும், எல்லா ஜீவன்களுக்கும் உற்ற நண்பனாகவும் என்னை அறிந்து முனிவர்கள் பௌதீக துன்பங்களிலிருந்து விடுபட்டு அமைதி பெறுகின்றனர். பரம புருஷராகிய விஷ்ணுவே முழு சிருஷ்டிக்கும் உரிமையாளர். அவரே எல்லா ஜீவராசிகளுக்கும் உற்ற நண்பர். அவரே அனைத்தையும் அனுபவிப்பவர் என்று இம்மூன்று உண்மைகளையும் புரிந்து கொள்வதிலேயே ஒருவன் அமைதியும் மகிழ்ச்சியும் உடையவனாகிறான். திவ்யமான இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் ஜீவராசியானவன் வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையில் பிரபஞ்சம் முழுவதிலும் சுற்றித் திரிந்துள்ளான். ஆனால் ஸ்ரீ விஷ்ணுவுடனான அவனது நெருங்கிய உறவை மறந்துவிட்ட காரணத்தால் ஒவ்வொரு பிறவியிலும் அவன் துன்பத்தை மட்டுமே அனுபவித்திருக்கிறான். எனவே கடவுள் அல்லது விஷ்ணுவுடனான தனது நெருங்கிய உறவை ஒருவன் புரிந்து கொள்ளும் வகையில் மனிதர்களின் கல்வி முறை மிகவும் பக்குவமானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் கடவுளுடன் ஒரு நெருங்கிய உறவு உண்டு. எனவே பகவானை ஒருவன் சாந்த பாவத்தில் துதித்து போற்ற வேண்டும், அல்லது தாசிய பாவத்தில் அவருக்கு சேவை புரிய வேண்டும், அல்லது சக்கிய பாவத்தில் அவரிடம் நட்பு கொள்ள வேண்டும், அல்லது வாத்சல்ய பாவத்தில் அவருக்கு பெற்றோராக இருக்க வேண்டும், அல்லது மாதுரிய பாவத்தில் அவருடைய காதலியாக அல்லது மனைவியாக இருக்க வேண்டும். இந்த ஐந்து உறவு முறைகளும் அன்பினும் படிதரத்தில் உள்ளன. பகவான் விஷ்ணுவே எல்லோருடைய அன்பிற்கும் மையப்புள்ளி ஆவார். ஆகவே பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுவதே அனைவருக்கும் கடமையாகும். ஏஷாம் அகம் பிரிய ஆத்ம சுகுஷ்ட சகா குரு சுஹ்ருதோ தெய்வம் இஷ்டம் என்று பாகவதத்தில் பரமபுருஷர் கூறுவது போல், நாம் வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் மிக பிரியமானவராகவும் பரமாத்மாவாகவும் மகனாகவும் நண்பராகவும் குருவாகவும் உள்ள பகவான் விஷ்ணுவுடன் உறவு கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வில் கடவுளுடன் நமக்குள்ள நித்திய உறவை புதுப்பித்துக் கொள்ள முடியும். அதுவே கல்வியின் இலக்காக இருக்க வேண்டும். உண்மையில் இதுதான் வாழ்வின் பூர்ணத்துவமும் கல்வியின் பூர்ணத்துவமும் ஆகும். ஹரே கிருஷ்ணன்.
So the previous verse was a statement by Prahlad, his initial statement that the intelligent young person should perform Bhagavata Dharma.
இதற்கு முன் பதத்தில் பிரஹலாதர் அவர்கள் இளைஞர்கள் இளமை வயதில் உள்ளவர்கள் அனைவரும் பாகவத தர்மத்தை ஏற்க வேண்டும் என்று கூறினார்.
So the question will arise, what is that Bhagavata Dharma?
நமக்கு கேள்வி எழலாம், இந்த பாகவத தர்மம் என்பது என்ன என்று.
So here he says, Hitahi Purushasyeha Vishnu Parupasarpanam. One performs a dharma in such a way that one approaches and worships the feet of Vishnu.
அதுவே இங்கு கூறப்பட்டுள்ளது, யதாஹி புருஷஸ்யஹ விஷ்ணு பாதோ உபசர்பணம். அதாவது ஒருவர் அந்த பகவத தர்மம் என்பதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் பகவான் விஷ்ணுவுடைய மலர் பாதங்களை சென்று அடையும் வகையில் இருக்க வேண்டும் என்பதே ஆகும்.
So with this approaching the lotus feet of Vishnu means that one has to recognize Vishnu as supreme.
விஷ்ணுவின் மலர் பாதங்களை அணுகுவது என்பதற்கு அடையாளம் என்னவெனில் ஒருவர் விஷ்ணுவை முழு முதற் கடவுளாக ஏற்றிருக்க வேண்டும்.
Now unfortunately the Vedas speak of many different persons like devatas and they are also worshipped in the Vedic literature.
எதிர்பாராத விதமாக வேதங்களில் பல்வேறு விதமான தேவதைகளை பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது.
And sometimes they are also called supreme.
சில இடங்களில் அவர்கள் உன்னதமானவர்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர்.
You will often speak to people and they say, well, this Purana says that Shiva is supreme, he is Bhagavan, or Ganesh is Bhagavan, or Durga is supreme, etc.
சாதாரணமாக நம் மக்கள் கூறுவதை கேட்கலாம், இந்த புராணத்தில் சிவபெருமானே உன்னதமானவர், கணேசரே உன்னதமானவர் என்று பலவிதமான தேவர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பதை எடுத்துக் கூறுவதை காணலாம்.
And we cannot deny those statements. They're there in the scripture.
இந்த சாஸ்திரங்களில் உள்ள இந்த வார்த்தைகளை நாம் மறுக்க முடியாது.
However, we also have to understand the meaning of scripture.
எப்படி இருப்பினும் நாம் இந்த சாஸ்திரங்கள் என்பதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
And it is true, we can take any statement or any book or any paragraph, we can interpret it any way we want to, ultimately.
எந்த ஒரு சாஸ்திரத்தையோ அல்லது அதில் உள்ள பதங்களையோ எடுத்து நாம் எந்த விதத்திலும் அர்த்தங்களை கற்பிக்கலாம்.
We can give it an opposite meaning.
அதற்கு எதிர்மறையான அர்த்தத்தையும் நாம் கூற முடியும்.
And we can do that in anything. We can do it in the material world, we can do it in the scripture.
இதை நாம் இந்த லௌகீக உலகத்திலும் செய்யலாம் அல்லது சாஸ்திரங்களிலும் செய்ய முடியும்.
And in fact, we find what is law courts. Now that's supposed to be all fixed and everything. But you can start interpreting the meaning of the words of the law and give examples this way and that way and turn the law upside down even if you want to.
சாஸ்திரங்கள் அல்லது எங்கே இருந்தாலும் பொருள்களை நாம் நமது விருப்பத்திற்கேற்க மறுவி வழங்க முடியும்.
So similarly, you can do that with scripture also.
இதே விதமாக இதை சாஸ்திரங்களிலும் நாம் செய்ய முடியும்.
If you want to prove Durga is supreme, then you could quote anything you want from scripture and then you can get all sorts of quotations for that.
நாம் துர்கையே உன்னதமானவள் என்று நிரூபிக்க நினைத்தால் சாஸ்திரங்களில் இதற்கு பலவிதமான கோட்பாடுகள் உண்டு, அவற்றை நாம் கூறி அவளை உன்னதமானவள் என்றும் நிரூபிக்க முடியும்.
However, we should understand that we have to systematically understand the meaning of scripture.
எப்படி இருப்பினும் நாம் இந்த சாஸ்திரங்களை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
Some statements are more powerful or stronger than others.
சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சில செய்திகள் மற்ற செய்திகளை விட சக்தி வாய்ந்தவையாக அமைந்துள்ளன.
So we have to find out which statement is more powerful.
ஆகவே கூறப்பட்டுள்ளவற்றில் எது சக்தி வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
So we can gather statements, Durga is supreme. Another whole set of statements, Shiva is supreme. Another whole statement, Vishnu is supreme. So what is correct?
ஆகவே துர்கையே உன்னதமானவள், சிவனே உன்னதமானவர், விஷ்ணுவே உன்னதமானவர் என்று பலவிதமான விளக்கங்களை நாம் காணலாம். ஆனால் இவற்றில் எது உண்மை என்பதை நாம் எவ்வாறு அறிய முடியும்?
Generally, the word supreme means the highest entity, number one.
சாதாரணமாக உன்னதமானவர் என்றால் முதன்மையானவர் என்பதையே குறிக்கும்.
Of course, we can also interpret that word. Oh, it doesn't actually mean that. It means everybody's on the same level. We can say everybody's supreme.
இதன் மூலமாக இவ்வாறு பல சாஸ்திரங்களை எடுத்து பார்க்கும்போது அனைவரும் முதல் தரத்திலேயே முதலிடத்திலேயே உள்ளனர் என்று நாம் விளக்க முடியும்.
However, if we take the actual direct meaning of the words, no, it cannot mean that.
எப்படி இருப்பினும் நேரடியான பொருளை நாம் எடுத்துக்கொண்டால் இவ்வாறு இருக்க முடியாது.
But then we come up with contradiction.
இதன் மூலமாக நாம் பல்வேறு விதமான விளக்கங்களுக்கு உள்ளாகின்றோம்.
If one person is supreme, how can three persons be supreme?
ஒருவரே உன்னதமானவர் என்னும் பொழுது மூவரை நாம் எவ்வாறு உன்னதமானவர் என்று கூற முடியும்?
Of course, one conclusion is, it's all nonsense, let's reject scripture completely.
ஒரு வழி என்னவென்றால் அனைத்து சாஸ்திரங்களையும் நாம் நிராகரித்து விடலாம்.
However, if we do accept the scriptures, the Vedic scriptures, then we have to resolve this contradiction.
எப்படி இருப்பினும் நாம் இந்த வேத சாஸ்திரங்களை ஏற்போமானால் எந்த விதமான மர்வம் இன்றி ஒரு விளக்கத்தை ஏற்க வேண்டும்.
We cannot just ignore everything else. Well, here it says Durga Supreme, therefore that's the truth, and ignore everything else. We can't do that.
நாம் ஒரு சிலதை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை நிராகரித்து விட முடியாது.
So, the scriptures themselves provide means of coming out with the proper conclusion.
ஆகவே சரியான முடிவுடன் முடிவை நாம் அறிவதற்கு சாஸ்திரங்களே நமக்கு வழிவகுத்துள்ளன.
So there are rules for determining which is the stronger statement.
ஆகவே இதில் உண்மையான சக்தி வாய்ந்த பொருள் என்ன என்பதை அறிவதற்கு சில விதமான சட்டதிட்டங்கள் உண்டு.
One thing, of course, we have to take the context of the statement.
ஒன்று என்னவெனில் அது எந்த இடத்தில் எதற்காக கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் கண்டறிய வேண்டும்.
For instance, if in one place Krishna says in Bhagavad Gita, worship the devatas and you become happy in the material world, do this, and then later on he says, don't worship the devatas, then which statement is stronger?
உதாரணத்திற்கு பகவத் கீதையில் ஒரு இடத்தில் கிருஷ்ணர் தேவதர்களை நீங்கள் வணங்குவதன் லௌகிக உலகத்தில் இன்பமாக இருக்கலாம் என்கிறார், இன்னொரு இடத்தில் தேவதைகளை நீங்கள் வணங்க வேண்டியதில்லை என்று கூறுகின்றார். இதில் எது உண்மை எது சக்தி வாய்ந்தது என்பது நாம் எவ்வாறு கண்டறிவது?
So one rule is the later statement is stronger than the first statement.
இதில் ஒரு விதி என்னவென்றால் பின்னால் கூறப்பட்டது முன்னால் கூறப்பட்டதை விட சக்தி வாய்ந்தது என கொள்ளலாம்.
Another rule is a predominance of statements. If a predominance of statements of Bhagavad Gita says don't worship the devatas, Krishna supreme, nobody else, and then we have one statement, worship the devatas, then obviously worship the devatas statement is not the one we take.
Okay, முன்னுரிமை என்பதை நாம் கொடுக்க வேண்டும். ஒரு இடத்தில் கிருஷ்ணரே முழு முதற் கடவுள், நாம் தேவதர்களை வணங்க வேண்டியதில்லை என்று கூறப்பட்டிருந்தும் மற்றொரு இடத்தில் தேவர்களை நீங்கள் வணங்கலாம் என்று கூறப்பட்டிருந்தால் இதில் முதல் கூறியதை கிருஷ்ணரே முன்னுரிமை உள்ளவர் முதன்மையானவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Another, of course, is to take, when we have a work, we should look at the initial statement and the concluding statement and see what that says, and if the statements in the middle coincide or agree with that.
மற்றொன்று, இந்த சாஸ்திரங்களை பார்க்கும் பொழுது முதலில் கூறப்பட்டுள்ளதையும் இறுதியில் முடிவாக கூறப்பட்டுள்ளதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
So we look at the end of the Bhagavad Gita, of course we say Sarvadharma Prajaja Mamikam Saranam Praja, Bhakti is supreme. So then worship of Devatas is automatically rejected by that.
இதன் அடிப்படையில் நாம் பார்ப்போமேயானால் பகவதில் இறுதியாக பகவான் சர்வதர்மான் பரித்தஜ மாமேக்கம் சரணம் ரஜா என்று கூறுகின்றார். அதாவது அனைத்து தர்மங்களையும் விடுத்து என்னிடம் சரணடை என்று அவர் கூறும் பொழுது அவர் முன்னால் கூறிய தேவர்களை வணங்க வேண்டும் என்ற அனைத்தையும் நாம் நிராகரித்து அவரை முழுமையாக சரணடையலாம்.
Another statement of scripture is we have to see the source which scripture it comes from.
மற்றொரு செயல் என்னவெனில் நாம் இந்த சாஸ்திரங்கள் எந்த இடத்திலிருந்து எதன் மூலம் இந்த சாஸ்திரங்களின் மூலம் என்ன என்பதையும் கண்டறிய வேண்டும்.
For instance, we have 18 Puranas and we have Sattvagun Puranas, Rajagun Puranas, Tamagun Puranas.
உதாரணத்திற்கு 18 புராணங்கள் உண்டு. இவை சத்துவகுண புராணங்கள், ரஜோகுண புராணங்கள், தமோகுண புராணங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளன.
So, if Tamagun Purana says Shiva is supreme and Sattvagun Purana says Vishnu is supreme, which one do we take?
உதாரணத்துக்கு தமோகுண புராணங்கள் சிவனே உயர்ந்தவர் என்று கூறினாலும் அல்லது சத்துவகுண புராணங்கள் விஷ்ணுவே உயர்ந்தவர் என்று கூறும் பொழுது நாம் எதை ஏற்பது?
So the Sattvagun Puranas are considered to be superior in strength if there is a contradiction in statements.
இந்த சத்துவகுண குணத்தில் உள்ள புராணங்கள் மேன்மையானவையாக கருதப்படுகின்றன. இந்த வாதங்களில் வித்தியாசம் வரும் பொழுது
why is that because Bhagavad Gita and Bhagavad Gita Krishna says of the gunas I prefer sattva guna to rajaguna and tamaguna
பகவத் கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார் அவரே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்
என்று gives truth
சத்துவகுணம் என்பது உண்மையை வெளிப்படுத்துகின்றது
so that is another principle of course there is another principle shruti stronger than smriti
மற்றொரு விதி என்னவென்றால் ஸ்ருதி என்பது ஸ்மிருதியை விட சக்தி வாய்ந்தது என்பதாகும்
So on the basis of this, if the statements in the Vedas and it's a contrary statement in Puranas or Bhagavad Gita, we have to take the Shruti statement of Upanishads or Veda.
ஆகவே பகவத் கீதையிலும் சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ள வெவ்வேறு விளக்கங்களை நாம் ஏற்க முடிவெடுக்கும் பொழுது இந்த ஸ்ருதியின் முடிவுகளை நாம் ஏற்க வேண்டும்.
However, our acharyas have shown that actually there is no contradiction between the Shruti and the Smriti.
ஆனால் நமது ஆச்சாரியர்கள் இந்த ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் வித்தியாசம் இல்லை வேறுபாடு இல்லை என்பதை எடுத்துக் கூறுகின்றனர்
and of course Lord Chaitanya says that the Bhagavatam is Vedavyasa's commentary upon the Brahma Sutras
Chaitanya Mahaprabhu அவர்கள் கூறியுள்ளார் இந்த பாகவதம் என்பது ஸ்ரீமத் பாகவதம் என்பது வேதாந்த சூத்திரங்களின் விளக்க உரை என்று எடுத்துக் கூறியுள்ளார்
And Brahma Sutras is Vedavyasa's commentary or explanation of Upanishads.
Brahma Sutram என்பது உபநிஷத்துகளது உபநிஷத்துகளுக்கு வேதவியாசர் கொடுத்துள்ள விளக்கம் என்றும் கூறுகிறார்.
And Upanishads are the superior part of the Veda, the Uttara Mimamsa, that dealing with Jnana and Bhakti.
உபநிஷத்துகள் என்பது இந்த வேதங்களின் சாஸ்திரமாக அமைகின்றது இதிலிருந்து நாம் பக்தி என்பதை உணர்வோம்
so therefore what is presented in upanishad is presented in brahma sutra is presented in bhagavatam same thing
ஆகவே உபநிஷத்துகளில் கூறப்பட்டுள்ளது வேதங்களில் கூறப்பட்டுள்ளது உபநிஷத்துகளும் உபநிஷத்துகளில் கூறப்பட்டுள்ளது சாஸ்திரங்களும் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ளது
and therefore in the bhagavatam itself it says bhagavatam is also shruti
ஆகவே தான் பாகவதமும் ஸ்ருதி என்று கூறப்பட்டுள்ளது
so in any case somehow we'll have to find out the meaning of the words if there is contradiction
agave evar irpinum inda vaarthigalukku sariyana vilakkangalai nam kandariya vendum
so one contradiction is who is supreme is it vishnu or durga or shiva or ganesh or whoever
oru prachanai enavil yaar mudanmayanavar vishnuva shivana durgava endadhaagum
and if we follow the principles of the strength of scriptures and the strength of statements in scriptures then we'll conclude that Vishnu is supreme
சாஸ்திரங்களில் கூறியுள்ள விதிமுறைகளை நாம் பின்பற்றி பார்த்தோமேயானால் விஷ்ணுவே முழுமுதன்மையானவர் முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிய முடியும்
and though Vayu and Indra and Agni and other devatas are also praised in the Vedas ultimately if we look in Upanishads then the supreme entity becomes Vishnu
வாயு அக்னி போன்ற தேவர்களும் தேவர்களையும் வேதங்களில் போற்றப்பட்டிருந்தாலும் நாம் ஆராய்ந்து பார்க்கப்படுவது விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்பதை அறிய முடியும்
not just a statement by Vishnu supreme not like that but also by his activities
அந்த கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய செயல்களின் மூலமாகவும் நாம் விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்பதை அறிய முடியும்
so repeatedly Vishnu is described as the source of everything the cause of creation maintenance of destruction etc
திரும்பத் திரும்ப சாஸ்திரங்களில் விஷ்ணுவே அனைத்து படைப்பிற்கும் மூல காரணமானவர் என்பதும் அவரே ஆற்றல் கலைத்தல் அழித்தல் ஆகிய மூன்று கடமைகளுக்கும் உரியவர் என்றும் விளக்கப்பட்டுள்ளது
And as we see in Bhagavad Gita, that is also the conclusion.
நாம் பகவத் கீதையை எடுத்து பார்த்தாலும் இதுவே முடிவுரையாக இருக்கின்றது.
And we see in the Bhagavatam, it's also the conclusion.
பாகவதத்தின் முடிவுரையும் இதுவே ஆகும்.
So, that it becomes a fact. We cannot deny that and give support to these other statements that Durga is supreme or Shiva is supreme.
ஆகவே வேறு எங்கு எந்த விதமான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த முடிவுரை ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதையின் முடிவுரையை நாம் மறுத்து கூற முடியாது
then the other argument would be well brahman impersonal brahman is supreme not vishnu
மற்றொரு வாதம் என்னவெனில் பிரம்மன் அதுவே உன்னதமானது விஷ்ணு அல்ல என்று கூறப்பட்டுள்ளது.
So this becomes a more controversial proposal because this becomes the cause of much philosophical discussion.
இந்த ஒரு வாக்கியமானது பலவிதமான தத்துவ வாதங்களை உருவாக்குகின்றது.
Mainly due to Shankaracharya's philosophy.
முக்கியமாக சங்கராச்சாரியார் அவர்களின் தத்துவங்களின் அடிப்படையில்.
So therefore in the Upanishads we have statements that supreme Brahman has no form, no qualities, no activities, no name.
உபநிஷத்துகளில் நாம் பார்த்துக்கலாம், பிரம்மானுக்கு அருவம் உருவமற்றவர், அதற்கு எந்த விதமான குணாதிசயங்களும் அல்ல, பெயர் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது.
Then again, we'll see in the same Upanishads, the opposite is said. Vishnu is person, he is supreme with his form, qualities, activities.
அதே உபநிஷத்துகள் எதிர்மறையாகவும் கூறுகின்றது, விஷ்ணுவிற்கு உருவம் என்பது உண்டு, அவர் பலவிதமான லீலைகளை புரிகின்றார், அவருக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு என்றும் எடுத்துக்
கூறுகின்றனர்.
இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியுது?
So we can follow the same process. We have to see the context of the statement. We have to, and of course, the principle is, if possible, we use abhida, a direct meaning of words, rather than lakshana interpretation.
இதை நாம் அபிதா நேரடியான விளக்கங்களின் மூலமாகவும், லட்சணங்கள் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாகவும், பலவிதமான வழிமுறைகளை கொண்டு புரிந்து கொள்ள முடியும்.
So we're examining the context of all the statements about impersonal Brahman, etc. The context and context of the statement, paragraph, chapter and whole work. Then we come again to the conclusion that Vishnu is supreme.
ஆகவே பகவான் அருவமானவர் என்று எந்தெந்த இடங்களில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதையும், அவர் உருவமுடையவர் ரூபமுடையவர் என்று எங்கெங்கு எவ்வாறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதையும் எடுத்து பகுத்தறிந்து பார்க்கும் பொழுது நாம் இறுதியில் விஷ்ணு ரூபமுடையவர் என்பதையும் அறிய முடியும்.
And if we take the Bhagavad Gita and the Bhagavatam as explanation of Vedas because it is Purana, Itihas, etc. Then what is the conclusion of Bhagavad Gita? Krishna supreme, he is the basis of Brahman.
Ave nam bhagavathayum bhagavathayum vedangalin saramagavum mudivareyum eduthukollumbodhu adil kurappattulladhena bahan krishnare mudumudar kravul endral.
And if we take the conclusion of Bhagavatam again, it is Bhagavan is supreme, not Brahman.
Ave bhagavathin adipadiyil paathalum bahan envare unnadamanavar அருவபூர்வம் அல்ல, பிரம்மம் அல்ல.
And now we conclude by beginning statement, end statement of the work in Bhagavatam, talking about what the highest rasa attainable through Bhagavatam. What rasa we get from Brahman? We can't get any rasa from it.
அதே மறுபடியும் பாகவதத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பகவானின் மூலமாக நாம் உன்னதமான ரசத்தை பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அருவமான பிரம்மனில் இருந்து நாம் எந்த ரசத்தை பெற முடியும்? எந்த விதமான ரசத்தையும் நாம் பெற முடியாது, பாவத்தையும் நாம் பெற முடியாது.
So therefore to come to the real conclusion of who is supreme, then we have to take the context of all statements and all works and see the relative strengths.
ஆகவே நாம் முடிவை அடைவதற்கு, பகவான் யார் என்று முடிவை கண்டறிவதற்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள வெவ்வேறு விளக்கங்கள் எந்த இடத்தில் எதற்காக எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை கண்டறிந்து முடிவெடுக்க வேண்டும்.
Once this is established, then there is no confusion about another problem. What is the process we follow?
இதை நாம் நிரூபித்து விட்டோமானால், உறுதிப்படுத்தி விட்டோமானால், நாம் அணுகுவதற்கான வழிமுறை என்ன என்பதை கண்டறிவதில் எந்த விதமான கஷ்டமும் இருப்பதில்லை.
Is karma yoga supreme? Is jnana supreme? Is astanga yoga supreme? Or is bhakti yoga supreme?
கர்ம யோகம் மேலானதா, ஞான யோகம் மேலானதா, அஷ்டாங்க யோகம் மேலானதா, அல்லது பக்தி யோகம் மேலானதா என்பதை நாம் அறியும்.
And once we establish that the supreme Lord Bhagavan, Vishnu or Krishna supreme, and then the only approach to him is bhakti. So bhakti becomes the supreme process.
ஆகவே பகவான் கிருஷ்ணு கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால், அதன் பிறகு அவரை அடைவதற்கான வழிமுறை பக்தியே என்பதை நாம் உணர முடியும்.
So therefore here Prahlad makes it very simple. He just gives us the final conclusion of everything without having to argue about anything. He simply says You practice Bhagavad Dharma. What is a Bhagavad Dharma? Surrender and worship the lotus feet of Vishnu.
இங்கு பிரகலாதர் எந்த விதமான கடினமும் இல்லாமல் அனைத்தையும் நமக்கு சுலபமாக விளக்கி எடுத்துக் கூறுகின்றார். பகவத தர்மா என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த பகவத் தர்மம் என்பது என்ன? விஷ்ணு பாத
உபசரணம். Everybody is intelligent, so they say, why we have to worship Vishnu, why not someone else?
சிலர் புத்திசாலிகள் என்று கொண்டு நாம் ஏன் விஷ்ணுவை வணங்க வேண்டும், வேறு யாரை ஏன் வணங்கக்கூடாது என்று கேள்வியை கேட்கலாம்.
So we can say, well, scripture says so, just do it.
நாம் என்ன சொல்ல முடியும், சாஸ்திரங்களில் கூறப்பட்டது, ஆகவே செய்ய வேண்டும் என்று கூறலாம்.
But most people will not be satisfied with that also.
ஆனால் பெருவாரியான மக்கள் இதனால் இந்த பதிலின் மூலமாக திருப்தி அடைவதில்லை.
So therefore, why Vishnu is supreme is also explained.
ஆகவே தான் விஷ்ணு ஏன் முழுமுதற் கடவுள் என்பதும் விளக்கப்பட்டுள்ளது.
So in this verse it says, it's because, why do we worship him? Because he is the dearest of the living entities, he's the Atma of the living entity, he's the Ishvara of the living entities, he's the Suhrit of the living entities.
ஆகவே தான் இந்த பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது விஷ்ணு ஏன் முழுமுதற் கடவுள் என்பது. அவர் ஆத்மாவின் நண்பர், நலம் விரும்பி உன்னதமானவர் என்ற பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளது.
So ultimately that Supreme Lord is the controller of all beings. That is Vishnu or Krishna. So therefore the Ishvara, that's Ishvara.
ஆகவே இறுதியில் பார்க்கும் பொழுது அனைத்து ஜீவன்களையும் அனைத்தையும் உருவாக்குவது, கட்டுப்படுத்துவது, ஆள்வது என்பதை அனைத்தையும் செய்பவர் விஷ்ணுவே. ஆகவே அவர் ஈஸ்வரா, அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று கூறப்படுகிறது.
So that of course is a common grounds for accepting a person as Supreme Lord, because he controls everybody.
ஆகவே இது ஒரு பொதுவான அடிப்படை காரணமாக அமைகிறது ஒருவரை நாம் பகவானாக ஏற்பதற்கு.
And we'll see that in all religions of the world, this is the concept of God, the ultimate controller.
நாம் அனைத்து மதங்களையும் பார்க்கலாம், கடவுள் என்பவர் அனைத்தையும் கட்டி காப்பாற்றுபவர் என்று விளக்கத்தையே கொடுக்கின்றன.
This means the most powerful person.
இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன, அவரே மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதாகும்.
So that is one standard for judging who is supreme.
ஆகவே இதற்கு ஒரு அடிப்படை உண்டு, நாம் யார் உன்னதமானவர் என்று முடிவு செய்வதற்கு.
So we also have another word mentioned, Atma. He is the Atma of all living entities.
மேலும் ஒரு வார்த்தை இங்கு கூறப்பட்டுள்ளது, அவரே அனைத்து உயிர்வாளிகளுக்கும் ஆத்மா என்று.
So of course we can say, well, he's Paramatma, he's in all, he's the source of life of all the jivas.
எனவே அவர் பரமாத்மாவாக அனைத்து உயிர்வாளிகளிலும் இருந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் படைப்பாளியாக இருக்கின்றார்.
He is the giver of consciousness to all living entities. Without his consciousness, we cannot have any knowledge of anything.
அவரே அனைத்து உயிர்வாளிகளுக்கும் அந்த உணர்வு என்பதை கொடுக்கின்றார். இந்த உணர்வு, உணர்ச்சி என்பது இல்லையெனில் நாம் எதையும் கண்டறிய முடியாது, பகுத்தறிய முடியாது.
So, the Supreme Lord, not is only all powerful, but he pervades everywhere as this Atma.
ஆகவே முழுமுதற் கடவுள் பரமாத்மாவாக அனைத்து இடத்திலும் பரவி நிற்கின்றார். சக்தி வாய்ந்தவர் மட்டுமல்லாமல் அவர் அனைத்து இடங்களும் பரவியும் நிற்கின்றார்.
And therefore, what it says, he's inside, he's outside, he's up, he's down, he's backwards, he's forward, he's everywhere.
எனவே தான் அவர் அகத்திலும் இருக்கின்றார், புறத்திலும் இருக்கின்றார், கீழேயும் இருக்கின்றார், மேலேயும் இருக்கின்றார், உள்ளேயும் இருக்கின்றார், வெளியிலும் இருக்கின்ற அனைத்து இடங்களும் இருக்கிறார் என்று விளக்கப்பட்டுள்ளது.
Sometimes the word vibhu is used to express this. He's the all pervasive entity.
சில இடங்களில் அனைத்தையும் அடக்கியாள்பவர் என்றும் விளக்கப்பட்டுள்ளது.
So now besides that, being powerful and all pervading and knowing everything, etc., he also has relationships with all the jivas.
உன்னதமானவர், சக்தி வாய்ந்தவர், அனைத்து அனைத்து இடத்திலும் பரவி நிற்பவர், அனைத்தையும் புரிந்து கொள்பவர், அறிபவர் என்ற சக்திகள் அல்லாமல் அவருக்கு மற்றொரு குணாதிசயம் உண்டு, ஒரு உறவு என்பதை அவருடன் நாம் கொள்ள முடியும்.
And these are actually more important than his aspects of power and knowledge.
இந்த உறவு என்பது மிகவும் முக்கியமானதாகவும், அவரது சக்தி அல்லது அவரது ஞானத்தை அறிந்து கொள்வதை விட It
says he is suited. He is the friend of all living entities. He has great compassion for everyone.
இங்கு சுஹ்ருத் என்று கூறப்பட்டுள்ளது, அதாவது அனைத்து உயிர்வாளிகளுக்கும் நண்பர். அறிவு.
So a suhrit is a friend. A friend is one who sympathizes with another person.
சுஹ்ருத் நண்பர் என்பவர் யார்? நண்பர் என்பவர் அடுத்தவரை அறிந்து புரிந்து கொள்பவர்.
He can understand the needs of that person and he supplies everything so the person is satisfied.
அடுத்தவரது தேவைகளை புரிந்து கொண்டு அவற்றை பூர்த்தியும் செய்கின்றவரே சுஹ்ருத் நண்பர் என்று கூறப்படுகின்றார்.
So in this way the Lord is very compassionate to all living entities and fulfills all their needs.
இவ்வாறாக பகவான் அனைத்து உயிர்வாளிகளிடம் கருணை கொண்டு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கின்றார்.
This gives rise to complete satisfaction of all the jivas.
இதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளும் திருப்தி அடைகின்றன.
And then another word is used here is priya, which is also an idea of being friendly and compassionate.
Priya என்ற மற்றொரு வார்த்தையும் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. இதுவும் அன்பையும் நட்பையுமே குறிக்கின்றது.
But it also expresses something else. Literally it means very dear.
இது மற்றொன்றையும் குறிக்கின்றது. பிரியா என்பதன் மூலமாக நாம் மிகவும் நெருக்கமானவர் என்றும் பொருள் கொள்ள முடியும்.
So not only is the Lord very affectionate to living entities, but he is most attached to them.
பகவான் அன்புடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவருடன் மிகவும் நெருங்கியும் இருக்கின்றார்.
And he takes them as his very self. He takes them as his very self.
ஜீவராசிகளை தன்னுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்கின்றார்.
So, in other words, the Lord values the devotee as if that devotee is the Lord himself.
பகவான் பக்தர்களை எவ்வாறு மதிக்கின்றார் என்றால், பக்தர்கள் தனக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்ற அளவுக்கு அவர் மதிப்பு கொடுக்கின்றார்.
So there is very great attachment between the Lord and the devotee.
ஆகவே தான் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையே நெருங்கிய பற்று உறவு உண்டு.
And therefore, Supreme in the Bhakti Rasamrita Sindhu there, it is described that the ultimate quality of the bhakti is that it's Krishna Karshani, it attracts Krishna.
ஆகவே தான் பக்தியின் உன்னதமான லட்சணம் என்ன என்று பக்தி ரசாமத சிந்துவில் விளக்கப்பட்டுள்ளது. அது கிருஷ்ண ஆகர்ஷணி, அதாவது கிருஷ்ணரை கவர்வது என்று விளக்கப்பட்டுள்ளது.
The devotee brings Krishna under his control.
மேலும் பக்தர்கள் கிருஷ்ணரை தங்களது ஆட்சிக்கு கொண்டு வருகின்றனர்.
So in this way, the Supreme Lord has the most wonderful qualities.
இவ்வாறாக பகவான் மிகவும் சாந்தமான பலவிதமான அற்புதமான குணாதிசயங்களை கொண்டுள்ளார்.
And though jivas can partly manifest such qualities, the person who does so perfectly, he is called that Supreme Lord.
ஜீவராசிகள் இதை மிகமாக வெளிப்படுத்த முடியாவிட்டாலும், அது யார் ஒருவர் அதிகமாக நன்றாக வெளிப்படுத்துகின்றாரோ அவரே உன்னதமானவர் என்று கூறப்படுகின்றார்.
So because of this, he is the one who should be worshipped.
ஆகவே தான் பகவானே நமது வணக்கத்திற்குரியவர், நாம் வணங்கப்பட வேண்டிய வணங்க வேண்டியவர் ஆகிறார்.
And what is the result of that for the human being?
இதனுடைய பலன் என்ன?
The result is that he establishes these relationships as a suhra or a priya, etc.
இதனுடைய பலன் என்னவெனில், அந்த ஜீவாத்மா பகவானுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றது.
And through this, that person can develop bliss.
இதன் மூலமாக அந்த நபர் பேரானந்தத்தை பெற முடியும்.
And that bliss is eternal.
இந்த பேரானந்தமானது நித்தியமானதமாகவும் அமைகிறது.
So therefore, Prahlad here is presenting how you can be happy. You can be happy, get eternal happiness. How do you get eternal happiness? By the process of bhakti.
அதுதான் பிரகலாதர் இங்கு விளக்குகின்றார். நாம் நித்தியமாக பேரானந்தத்துடன் இருப்பதற்கு பக்தி சேவையில் ஈடுபடுவது ஒன்றே வழியாகும்
என்று.
ஆகவே இந்த பக்தியானது நாம் விஷ்ணுவிற்கு காட்ட வேண்டும், ஆனால் ஹிரண்யகசிபுக்கு அல்ல என்று கூறுகிறார்.
And we do not derive happiness from artha dharma and kama.
அர்த்த தர்ம காம என்பதன் மூலமாக நாம் இன்பத்தை பெற முடியாது என்று விளக்குகின்றார்.
So in this way Prahlad is presenting the conclusion of scripture.
இவ்வாறாக பிரகலாதர் சாஸ்திரங்களது முடிவுரையை நமக்கு எடுத்து கூறியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் கேட்கலாம்.
Yeah. How we can differentiate that some particular name for the Krishna, because everyone is called the Supreme Personality of God and Bhagavan. So we can mention that the particular name, anything is there.
Yeah, so he says that sometimes Jivas are called Bhagavan, Shiva is called Bhagavan, yes. Secondarily, out of respect, just as you say Guru is God also, but we also understand he's a Jiva. So in the same way, you glorify great personalities because they have some aspects of the Supreme Lord. But then we also have to see actually who is Supreme Lord, who actually can create a material world by his glance. No Jiva can do that. Shiva cannot do that also.
சில இடங்களில் ஜீவாத்மாக்கள் பகவான் என்று விளக்கப்பட்டுள்ளது, சிவன் பகவான் என்று விளக்கப்பட்டுள்ளார். ஆம், இருக்கலாம். சில இடங்களில் மரியாதைக்காக இந்த வார்த்தையை சிலருக்காக உபயோகிக்கலாம். உதாரணத்துக்கு குரு என்பவரையும் நாம் பகவான் என்று கூறலாம். ஆனால் எந்த ஜீவாத்மாவது தங்களது கரைக்கண் பார்வையின் மூலமாக பிரபஞ்சத்தை படைக்க முடியுமா? இதை செய்யக்கூடியது விஷ்ணு ஒருவரே ஆகும்.
How do we categorize some statements in the Puranas as exaggeration? As I said, Puranas will praise Devatas as supreme. That's exaggeration. They say they give you everything. They give you liberation of so many things they'll say. So we cannot believe everything that all Puranas say. Generally, Karmakanda section of the Vedas will say worshipping Devatas as supreme and you get moksha and eternal happiness that way. If we go to the Gyankanda, we'll see opposite. Karmakanda condemns and it doesn't do that at all. And if we look at Bhagavad Gita, Krishna says, worship the Devatas, then you can be very happy in this world. And then he says, don't worship the Devatas, all that happiness is temporary. So, Krishna himself sometimes makes statements like this to encourage people. Why? Because they can't do anything else, let them at least follow some process of rules and regulations and some sort of worship, even if it's Devata worship. But higher principles are also there that we have to understand.
சாஸ்திரங்களின் சில இடங்களில் மிகைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன என்பதை நாம் எவ்வாறு கண்டறிய முடியும் என்று கேட்கும்போது, பலவிதமான இடங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. சில இடங்களில் தேவர்களே உன்னதமானவர்கள், அவர்களை வணங்குவதன் மூலமாக நம்மளுக்கு பல விதமான வசதிகள் கிடைக்கின்றன என்று கூறப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு பகவத்கீதையிலும் கிருஷ்ணர் சில இடங்களில் கூறுகின்றார், தேவர்களை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு மோட்சத்தை அடையலாம் என்று. ஆனால் இறுதியில் பார்க்கும் பொழுது பகவானே உன்னதமானவர் என்பதை இறுதியாக கூறி முடிக்கின்றார்.
Why they got cursed, arrangement of the Lord for his pastimes.
So but the eight Lord Kupir is that, why is he choosing them?
Favorite. Huh? Well, we'll see in Bhagavatam we have Shiva and he is telling everyone to worship Vishnu. So that's generally the thing. However, if we look in the Shiva Purana or Linga Purana, then we'll see stories there to illustrate that Shiva is supreme and Vishnu is secondary. So therefore, that's why we have to take the Sattvic Puranas as stronger. Ultimately,
தேவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன நினைத்துக் கொள்கின்றார்கள், தங்களை முழுமுதற் கடவுளாக நினைக்கின்றார்களா, எவ்வாறு நினைக்கின்றார்கள் என்பது கேள்வி. அதற்கு குருமாராஜ் அவர்கள் கூறியபது, சாஸ்திரங்களில் பல்வேறு சாஸ்திரங்கள் உள்ளன. சிவன் வந்துட்டு பாகவதத்தில் அனைவரும் விஷ்ணுவை வணங்க வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஆனால் சிவபுராணத்தை எடுத்து பார்க்கும்பொழுது சிவனை புகழ்ந்து சிவனே உன்னதமானவர் மேன்மையானவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சாஸ்திரங்கள் பல்வேறு சாஸ்திரங்கள் பல்வேறு விதமான கூறினாலும், நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சாத்வ புராணங்களில் கூறப்பட்டுள்ள விளக்கத்தின்படி விஷ்ணுவே உன்னதமானவர் என்பதை நாம் உணர்ந்தறிய வேண்டும்.
So therefore, we should not be bewildered by all sorts of stories that people may tell from Puranas. We have to see the source. And if it's contradictory to Sattvic Puranas or Bhagavatam, then we can reject them.
ஆகவே வெவ்வேறு புராணங்களில் கூறப்பட்டுள்ள வெவ்வேறு விளக்கங்களின் மூலமாக நம் புத்தி பேதலை அடையக்கூடாது. சாத்வ புராணங்களில் கூறப்பட்டுள்ளதே இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
கிருஷ்ணர் says in Bhagavad Gita, give people faith by which they can worship devatas. So then in certain scriptures he'll praise the devatas and sort of, that's to give them faith in those particular persons.
கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகின்றார், சிலர் அவர்களது நம்பிக்கை கொள்வதன் மூலமாக தேவர்களை வணங்குகின்றது, ஆகையினால் அவரவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப வழிபாடு மேற்கொள்வதற்காக பல்வேறு விதமான வழிமுறைகள் சாஸ்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணரினால். கரந்தரா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமத் பாகதம் கி ஜய், ஈஸ்வரநாத் பானு மகாராஜ் கி ஜய், ஜிவேந்திர சேசி பக்திதான் சமஸ்ரீல பிரபுபாத் கி ஜய், யதா கோர் பிரமநந்தே.